Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த புத்தகத்தை நாம் படித்துக்
கொண்டிருக்கிறோம். Book by book.
ஒவ்வொரு புத்தகமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
To get the message of each book.
ஒவ்வொரு புத்தகத்தின் செய்தியை நாம் அறிந்து
கொள்ள வேண்டும். According to our need today.
இன்றைக்கு நமக்கு இருக்கிற தேவைக்கேற்ற பிரகாரம் செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியா படித்துக்
கொண்டிருக்கிறோம். Today we have reached in our study to the book of Jeremiah.
இந்த வேத பாடத்திலே நாம் இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Jeremiah was a prophet who preached to the southern kingdom of Judah for more than 40 years.
40 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தென் திசை ராஜ்யமாகிய யூதா தேசத்துக்கு எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்தார்.
He was the last prophet God sent to Judah to try and save them from being sent to captivity.
சிறைப்பிடித்து கொண்டு போகப்படாமல் அவர்களை காக்கும்படிக்கு தேவன் அனுப்பிய கடைசி தீர்க்கதரிசி.
God doesn't have any delight in punishing his people.
தம்முடைய ஜனங்களை தண்டிப்பதற்கு தேவனுக்கு மகிழ்ச்சி இல்லை.
But if they don't turn from their sin, he has no other alternative.
மக்கள் பாவத்திலிருந்து திரும்பாத பட்சத்திலே தேவனுக்கு வேறு வழி இல்லை.
And Jeremiah tried his best to turn Judah back from their sins, but he didn't succeed.
யூதா மக்களை பாவத்திலிருந்து திருப்பும்படியாக எவ்வளவோ முயற்சித்தார், ஆனாலும் அவர் ஜெயம் பெறவில்லை.
There were certain other prophets also who lived at the same time.
இதே காலகட்டத்திலே வேறு சில தீர்க்கதரிசிகளும் உயிர் வாழ்ந்தார்கள்.
Zephaniah,
செப்பனியா,
Habakkuk,
Daniel,
Ezekiel. But we don't see them working together.
ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்யவில்லை.
In the old covenant, two people could not work together.
பழைய உடன்படிக்கையில் இரண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்ய முடியவில்லை.
They would get into conflict.
அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வந்தது.
That is possible only in the new covenant.
புது உடன்படிக்கைக்கு கீழாக மட்டுமே இது சாத்தியமாகும்.
And in the new covenant also, if you can't work together with somebody, then you are an old covenant person.
புது உடன்படிக்கைக்கு கீழாக இன்னொருவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் பழைய உடன்படிக்கையின் மனிதர்தான்.
Jeremiah was not a hard man.
எரேமியா ஒரு கடினமான மனிதன்.
Even though he spoke very strongly.
மிகவும் கடுமையாய் பேசினாலும் கூட.
He says in one place that he used to weep in secret for Judah's sins.
யூதாவின் பாவத்துக்காக அந்தரங்கத்திலே அழுகிறார்.
He was deeply concerned about the backsliding of God's people.
தேவனுடைய ஜனங்களுடைய பின்மாற்றத்தை குறித்து ஆழமாக அவர் பாரம் கொண்டிருந்தார்.
A very simple man.
அவர் எளிய ஒரு மனிதர்.
He started prophesying when he was very young.
மிகவும் இளைய வயதில் இருக்கும்பொழுதே தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்.
Very sensitive in his spirit.
தன்னுடைய ஆவிலே மிகவும் உணர்வுள்ளவனாக இருந்தார்.
At the same time very strong.
அதே சமயத்திலே வலிமையுள்ளவனாக இருந்தார்.
These are good qualities for anyone who preaches God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற யாருக்குமே இது நல்ல குணாதிசயங்களாக
இருக்கும். Simple at heart.
இருதயத்தில் எளிமை.
Sensitive to the feelings of others.
மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக
உணர்வு. Yet very strong when it comes to proclaiming the truth.
ஆனாலும் சத்தியத்தை அறிவிக்கிற காரியம் வரும்பொழுது வலிமையாக அறிவிப்பது.
In this sense Jeremiah was like Jesus.
இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது எரேமியா இயேசுவை போலவே இருந்தார்.
Jesus wept over Jerusalem just like Jeremiah wept over Jerusalem.
எரேமியா எருசலேமை பார்த்து அழுதது போல இயேசுவும் எருசலேமை பார்த்து அழுதார்.
Remember once when Jesus asked the people, who do people say that I am?
நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டார்.
They said some people say you're Jeremiah, come back again.
எரேமியா மீண்டுமாய் வந்திருக்கிறீர் என்று சிலர் சொன்னார்கள்.
Because there was so much similarity between Jeremiah and Jesus.
ஏனென்றால் எரேமியாவுக்கும் இயேசுவுக்கும் சில ஒப்புமைகள் இருந்தது.
That's a tremendous compliment to Jeremiah that people mistook Jesus for him.
இயேசுவை இப்ப இயேசுக்கு பதிலாக எரேமியா தான் வந்திருக்கிறார் என்று எண்ணும் அளவுக்கு எரேமியா நல்ல பெயர் பெற்றவனா
இருந்தான்.
தேவனும் பாடுபட்டு அழுதபடினாலே இயேசுவும் பாடுபட்டு அழுதார்.
Jeremiah wept and suffered for the same reason.
அதே காரணத்துக்காக எரேமியாவும் பாடுபட்டு அழுதான்.
But even though Jeremiah was like that,
எரேமியா அப்படிப்பட்டவனா இருந்தாலும்
mouthpiece of God,
தேவனுடைய வாயாக
இருந்தாலும் people misunderstood him just like they misunderstood Jesus.
இயேசுவை எப்படி தவறாக விளங்கிக் கொண்டார்களோ அதே போல எரேமியாவும் தவறாக விளங்கிக்
கொண்டார்கள். They persecuted and rejected him just like they rejected all the prophets before.
இதற்கு முன்பாக உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர்கள் புறக்கணித்தது போலவே எரேமியாவும் புறக்கணித்து பாடுபடுத்தினார்.
He wrote many of his prophecies in a dungeon like the prisons of those days.
அந்த நாட்களில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளைப் போல இருக்கக்கூடிய குகைகளிலே தான் எரேமியா இந்த தீர்க்கதரிசன வார்த்தையில் எழுதுகிறார்.
His great phrase is the Lord of hosts 82 times.
82 முறைகள் சேனைகளின் கர்த்தர் என்கிறதன பதத்தை பயன்படுத்தினார்.
Chapter 1 verse 5 and 6 we see that he was a very young man.
1 அதிகாரம் 5 6 வசனங்களிலே மிகவும் இளைஞனாய் இருந்தார்
என்று பார்க்கிறோம். The Lord has to tell him, don't say you're a young man.
நீ நான் இளைஞன் என்று நீ சொல்லாதே என்று
ஆணை சொன்னேன். I called you to be a prophet before you were born.
நீ பிறப்பதற்கு முன்பதாகவே நான் உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன்.
You know, nowadays there's a lot of dispute about whether a little embryo is a human being in a mother's womb when it's conceived.
ஒரு தாயின் கருவிலே இருக்கக்கூடியதான தாயின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான கரு அது உண்மையான மனிதனா என்று பலவிதமான வாக்குகள் இருக்கிறது இப்பொழுது.
If God consecrated this man to be a prophet before he formed him in the mother's womb, surely then that is a person in God's eyes.
இங்கே பார்க்கிறோம் எரேமியா தாயின் வீட்டில் உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் அவனை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் எந்த ஒரு கருவும் ஒரு மனிதன் தான்.
Then Jeremiah was a microscopic speck inside his mother's womb. God knew him.
தாயின் கருவிலே ஒரு நுண்ணோக்கின் மூலமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு காரியமாக இருக்கும் பொழுதே தேவன் அவனை அறிந்திருந்தார்.
Microscopic speck, he was appointed to be a prophet.
நுண்ணோக்கிலே பார்க்கக்கூடியதான ஒரு துகளாய் இருக்கும் பொழுதே தீர்க்கதரிசியாய் தேவன் அவனை தெரிந்து கொண்டார்.
God has a plan for us too.
நமக்கும் கூட தேவன் ஒரு திட்டம்
வைத்திருக்கிறார்.
நாம் பிறப்பதற்கு முன்பதாக
our names were in the book of life if you are born again.
நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்.
When Jeremiah faced all the difficulties that he faced.
எரேமியா சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுது
imagine how this truth would have encouraged him.
இந்த சத்தியம் அவனை எவ்வளவு உற்சாகப்படுத்தியிருக்கும்
என்று சொல்லி I'm facing a lot of difficulties right now.
இப்பொழுது எனக்கு பல கஷ்டங்களை நான் படுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம்.
But God knew me when I was in my mother's womb.
ஆனால் நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தேவன் என்னை அறிந்திருக்கிறார்.
He planned my life then.
அப்பொழுது வாழ்க்கையை தீர்மானித்து விட்டார்.
That plan will be fulfilled.
அந்த தீர்மானம் இப்பொழுது நிறைவேறும்.
I'm going to yield to God utterly.
நான் முழுமையாக தேவனுக்கு என்னை இசைந்து கொடுக்கப் போகிறேன்.
You and I were also known to God before we were conceived.
நீங்களும் நானும் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம்.
That should comfort you and encourage you.
இது உங்களை ஆற்றி தேற்ற வேண்டும்.
Jeremiah says, Lord, I don't know how to speak.
ஆண்டவரே, பேசுவது எப்படி எனக்கு தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன் என்று
சொல்கிறார். Just like Moses.
மோசேயைப் போலவே தான்.
God made him speak.
தேவன் அவனை பேச வைத்தார்.
And God can make you speak too.
தேவன் உங்களையும் பேச வைப்பார்.
The Lord touched Jeremiah's mouth and told him, I put my words in your mouth. Verse 9.
9வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்கிறார்.
See, the condition of Christendom today is very similar to the condition that was in Judah at that time.
அந்த நாட்களில் யூதாவிலே இருந்த நிலைமையைப் போலவே தான் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை இருக்கிறது.
There were a lot of things in Judah contrary to God's word and a lot of things in Christendom today that are contrary to God's word.
அன்றைக்கு யூதா தேசத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் அநேகம் இருந்தது. இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் அநேகம்
has to be overthrown before you can build something for God.
தேவனுக்கென்று எதையாவது ஒன்றை கட்டும் முன்பதாக இவைகள் எல்லாம் தூக்கி எறிய வேண்டும்.
So the Lord says in verse 10 of chapter 1, I first of all appointed you to pluck up, break down, destroy and overthrow.
ஆகவே தேவன் 10வது வசனத்தை சொல்கிறார், உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் உன்னை நான் இந்த நாளிலே ஜெனிப்பேன்.
Then only you can build and plant.
அப்பொழுது மட்டுமே நீ கட்டவும் நாட்டவும் முடியும்.
You have to destroy that structure which is not in God's will before you can build something in God's plan.
தேவனுடைய திட்டத்தின்படியாய் ஒன்றை கட்டுவதற்கு முன்பதாக தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக இருக்கிற காரியங்களை இடித்து நொறுக்க வேண்டும்.
In chapter 2 to chapter 45.
2வது அதிகாரத்திலிருந்து 45வது அதிகாரம் வரை
we find a number of prophecies addressed to Judah.
யூதாவுக்கு நேராக சொல்லப்பட்ட பல தீர்க்கதரிசனங்களை நாம் பார்க்கிறோம்.
And then 46 to 52 there are prophecies addressed to other nations.
46லிருந்து 52 வரை மற்ற தேசங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களை பார்க்கிறோம்.
What does he say about Judah?
யூதாவை குறித்து என்ன
சொல்கிறார்? Chapter 2 verse 13.
2வது அதிகாரம் 13வது வசனம்.
My people have committed two evils.
என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்கிறார்கள்.
They have forsaken me.
அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள்.
Which is the fountain of living waters.
அவர்தான் ஜீவ தண்ணீர் ஊற்று.
And they have cut out certain useless cisterns that can hold no water.
தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று வெட்டிக் கொண்டார்கள்.
That was a reference to idols.
அது விக்கிரகங்களை குறித்ததான காரியம்.
Idols are like vessels with holes in them.
ஓட்டை உள்ளதான பாத்திரங்களுக்கு ஒப்பாகத்தான் விக்கிரகத்தை சொல்கிறார்.
In chapter 3,
3வது அதிகாரம்
Jeremiah speaks about adulterous Judah and backslidden Israel.
வேசியாகிய யூதாவையும் பின்வாங்கின இஸ்ரவேலை பற்றியும் பேசுகிறார்.
And what Jeremiah is saying to Judah is this.
எரேமியா யூதாவை பார்த்து என்ன சொல்கிறார்
என்றால், your sister Israel, God sent prophets to them, they didn't listen to them.
உண்டைய சகோதரியாக இஸ்ரவேலினத்திலே தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அவர்கள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை.
So about 100 years ago God sent them into captivity.
ஆகவே 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார்.
In these 100 years have you learned a lesson?
இந்த 100 ஆண்டுகளிலேயாவது நீ ஒரு பாடத்தை
கற்றுக்கொண்டாயா? Because if you don't learn a lesson from them,
அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு பாடத்தை
கற்றுக்கொள்ளாவிட்டால், you say no, that won't happen to us.
அது எங்களுக்கு நடக்காது என்று சொல்வீர்களானால்,
then same thing will happen to you.
அதே காரியம் உங்களுக்கு நடக்கும்.
Now I want to ask you, my brother, sister.
என் சகோதரனே, சகோதரி, உன்னை பார்த்து
கேட்கிறேன். Look at all the movements that have been risen up in Protestant Christianity.
இன்றைக்கு Protestant கிறிஸ்தவத்திலே எழும்பின அநேக ஸ்தாபனங்களை
பாருங்க. So many groups came out of some church.
எத்தனையோ குழுக்கள் ஒரு சில சபைகளை விட்டு வெளியே வந்தது.
And they said, we don't conform to all those dead traditions.
நாங்கள் அந்த மரித்து போன அந்த பாரம்பரியங்களை விட்டு விட்டோம் என்று
சொல்கிறார்கள். We want to be a pure testimony for Christ.
கிறிஸ்துவுக்கு அந்த தூய்மையான சாட்சியாக இருக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள்.
Look at the condition of all those groups today.
ஆனால் இன்றைக்கு அப்படி வெளியே வந்த குழுக்களுடைய நிலைமையை பாருங்கள்.
Now if you have started a new group,
நீங்கள் ஒரு புது குழுவை ஆரம்பித்திருக்கிறீர்கள்.
How do you know it won't be like those groups?
அதே குழுக்களைப் போலவே இது இருக்காது என்று எப்படி உங்களுக்கு தெரியும்?
Are you going to say we won't be like them?
அவர்களைப் போல நாம் இருக்க மாட்டோம் என்று சொல்கிறீர்கள்.
Well, that's exactly what Judah told Jeremiah.
அதைத்தான் யூதா தேசமும் எரேமியா என்றதிலே சொன்னார்கள்.
And they became just like Israel.
இஸ்ரவேலை போலவே இவர்கள்
மாறிவிட்டார். So God sent them to captivity too.
ஆகவே இவர்களையும் தேவன் சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார்.
But one thing that all the prophets said was a remnant will come back from Babylon.
ஆனால் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னது என்னவென்றால் பாபிலோனிலிருந்து மீந்திருக்கிறவர்கள் திரும்புவார்கள்.
And that we saw when we studied Ezra and Nehemiah.
எஸ்ரா நெகேமியா புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அதை நாம் பார்த்தோம்.
Notice another verse in chapter 3.
மூன்றாம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை பாருங்கள்.
Verse 14.
14th
the last part.
கடைசி பகுதி.
I will take you one from a city and two from a family and bring you to Zion.
நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இரண்டு பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து வருவேன்.
Zion is a picture of the true church.
சீயோன் என்பது உண்மையான சபைக்கு
ஒப்பானது. God brings one from here and two from there to be a part of that church.
அந்த சபையில ஒரு பகுதியாக இருக்கும்படிக்கு தேவன் ஒருவனை அங்கிருந்தும் இருவரை இங்கிருந்தும் கொண்டு வருகிறார்.
How do you know whether you come to Zion or not?
சியோனுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரப்பட்டீர்களா இல்லையா என்று எப்படி தெரியும்?
Every group will say they are Zion.
எல்லா குழுக்களுமே நாங்கள் தான் சியோன் என்று சொல்வோம்.
But there's one mark of Zion.
ஆனால் சியோனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது.
That's here in the next verse.
அது அடுத்த வசனத்திலே இருக்கிறது.
That is in Zion there'll be shepherds after God's own heart.
தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் சியோனிலே மேய்ப்பர்களாக இருப்பார்கள்.
Shepherds like Jesus.
இயேசுவைப் போல உள்ள மேய்ப்பர்கள்.
Jesus was not interested in people's money and these shepherds will not be interested in your money.
இயேசுவுக்கு தம்முடைய மந்தையின் ஜனங்கள் மீது பணத்தின் மீது விருப்பம் இல்லை. இந்த மேய்ப்பர்களும் தங்களுடைய மந்தையின் மீது பணத்தின்
மீது விருப்பம் இல்லை. Jesus had compassion on people and wanted to help them and these shepherds will have compassion on you and want to help you.
இயேசு மக்கள் மீது மனதுருக்கமுள்ளவராய் இருந்து உதவி செய்தார். அதேபோல இந்த மேய்ப்பர்களும் மக்கள் மீது மனதுருக்கமுள்ளவராய் இருந்து உதவி செய்வார்.
They will be more interested in your spiritual growth than in your money.
உங்களுடைய பணத்தை காட்டிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருப்பார்கள்.
That is the mark and proof that you come to Zion.
நீங்கள் சியோனுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதற்கு இதுவே அடையாளமும் குறியுமாய் இருக்கிறது.
And until you find such shepherds you got to keep seeking for Zion.
இப்படிப்பட்ட மேய்ப்பர்களை நீங்கள் பார்க்கும் வரை நீங்கள் சியோனுக்காக தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
So ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பாருங்க.
Have you come to Zion?
நீங்கள் சியோனுக்கு வந்து
விட்டீர்களா? Tell me what your shepherd is like.
உங்களுடைய மேய்ப்பர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
What are the elders in your church like?
உங்களுடைய சபையின் மூப்பர்கள் போதகர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
Then I'll know whether you've come to Zion or not.
அப்பொழுது நீங்கள் சியோனுக்கு வந்து விட்டீர்களா இல்லையா என்று நான் உங்களுக்கு
சொல்வேன். And don't shut your eyes and imagine that they are like God.
உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் தேவனைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்ல
வேண்டாம். Yes, up to it. Do they have the spirit of Christ?
அவர்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதா என்று பாருங்கள். அவர்கள்
தாழ்மையானவர்கள்.
அவருடைய வார்த்தையில ஒரு அபிஷேகம் இருக்கிறதா?
Or is it just psychological emotional manipulation of people?
அல்லது உணர்ச்சி வசப்படுகிறதான மனோ ரீதியான ஒரு உணர்ச்சி வசப்படுதல் இருக்கிறதா?
Then in chapter 4 verse 3 and 4 the Lord says
நான்காம் அதிகாரம் 3 4 வசனங்களிலே
ஆண்டவர் Break up your fallow ground and don't sow among thorns.
உங்களுடைய தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள். முட்களிலே உங்கள் விதைகளை விதைக்காதிருங்கள்.
Telling them to repent.
மனந்திரும்புங்கள் என்று சொல்கிறார்.
Circumcise yourself.
உங்களை நீங்களே விருத்த சேதனம் பண்ணி
கொள்ளுங்கள். Remove the foreskin of your heart.
உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை அகற்றி விடுங்கள்.
In chapter 6
ஆறாம் அதிகாரம்
Before that in chapter 5
ஐந்தாம் அதிகாரத்திலே
the Lord said to Jeremiah something very interesting.
ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை எரேமியாவுக்கு தேவன் சொல்கிறார்.
In Sodom he said if I find 10 people I'll spare it.
சோதோமிலே 10 பேரை நான் பார்ப்பேனானால் அந்த சோதோமை அழிக்க மாட்டேன் என்று
சொன்னார். But here in chapter 5 verse 1 he says
ஐந்தாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
If you find one righteous person in Jerusalem I'll spare it.
எருசலேமின் தெருக்களிலே திருந்து பார்த்து அதுல ஒரு நீதிமான் இருக்கிறான் என்று சொன்னால் நான் அதை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்.
He couldn't find even one.
ஒரு மனிதனை கூட பார்க்க முடியவில்லை.
That's why they went to Babylon.
ஆகவே தான் அவர்கள்
பாபிலோனுக்கு போனார். Imagine a city where there was not one person who sought after the truth.
சத்தியத்தை தேடுகிற ஒரு மனிதன் கூட இல்லாத ஒரு பட்டணத்தை எண்ணி பாருங்கள்.
And then in chapter 6,
ஆறாம் அதிகாரம்
verse 16 and 17.
16 17 வசனங்கள்.
It says here the Lord says stand in the ways and ask for the old paths where the good is and you'll find rest for yourself.
நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
That's what we need to do today.
இன்றைக்கு நாம் இதைத்தான் செய்ய வேண்டும்.
Ask yourself, go to the Bible and say where are the old paths the apostles walked in.
அப்போஸ்தலர் நடந்த அந்த பூர்வ பாதை எங்கே என்று வேதத்திலே போய் தேடி பாருங்கள்.
In chapter 7,
ஏழாம் அதிகாரம்
there had been a superficial revival in the time of Josiah.
யோசியாவின் காலத்திலே மேலோட்டமான ஒரு எழுப்புதல் நடந்தது.
Just like a lot of superficial revivals in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது அந்த மேலோட்டமான எழுப்புதல்களை போல.
Jeremiah says, the Lord told Jeremiah,
ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னார்,
Don't be deceived by all this.
இவைகளினாலே நீ வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
Don't say the temple of the Lord, the temple of the Lord, the temple of the Lord in verse 4.
நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்ல வேண்டாம்.
This is not the temple of the Lord.
இது தேவனுடைய ஆலயம் அல்ல.
You have made my house verse 11 a den of robbers.
என்னுடைய வீட்டை நீங்கள் கள்ளர் கொகியாக்கி விட்டீர்கள் என்று 11ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
And years later, Jesus quoted this same verse 600 years later.
600 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவும் இதே வார்த்தையை சொல்லி சொல்றார்.
But people were making money in the name of religion.
மதம் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிறார்கள்.
It was a den of robbers.
அது கள்ளரின் குகையாக.
What are robbers interested in when they come to a house?
ஒரு வீட்டிற்கு வரும்போது கள்ளர்களுக்கு என்ன விருப்பம்?
Money.
பணம்.
What are many preachers interested in when they visit a church?
ஒரு சபையை சந்திக்கும் பொழுது பண பிரசங்கியர்களுக்கு என்ன விருப்பம்?
Money.
பணம்.
That's why he calls them robbers.
ஆகவே தான் அவர்களை கள்ளர்கள் என்று சொல்கிறார்கள்.
Are you like that as a preacher?
பிரசங்கியாரா இருக்கிற நீ அது போல இருக்கிறாயா?
Then you're a robber.
அப்படியானால் நீ ஒரு கள்ளனா இருக்கிறாய்.
These were religious people.
இவர்கள் மத சம்பந்தமான மக்களாக
இருந்தார்கள்.
ஆவிக்குரியவர்கள் அல்ல.
And when Jeremiah sees their condition,
எரேமியா அவருடைய நிலைமையை பார்க்கும்போது,
he doesn't criticize them. He doesn't only point out their fault.
அவருடைய குற்றங்களை சுட்டி காண்பிக்கிறது மட்டுமல்ல.
But he says in chapter 9 verse 1.
9வது அதிகாரம் 3வது வசனத்தில்
சொல்கிறார், Oh that my head were waters, that my eyes a fountain of tears.
என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமான நலமாய் இருக்கும்.
That I might weep day and night for these people.
இரவும் பகலுமாய் இந்த ஜனங்களுக்காக அழுவேன் என்று சொல்கிறார்.
See, he was a man who wept in secret for the sins of God's people.
தேவனுடைய ஜனங்களுக்காக அந்தரங்கத்திலே அழுகிற ஒரு மனிதனாக எரேமியா இருந்தார்.
He said it so that people knew that he had compassion for them.
ஜனங்களுக்கு அவன் இரக்கம் வைத்திருந்தான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாக இப்படி சொல்கிறார்.
Here is another lovely verse.
இன்னும் ஒரு அருமையான வசனம்
இருக்கிறது. Chapter 23 and verse 23 and 24.
23 24 வசனங்கள்.
Chapter 9.
9வது அதிகாரம்.
Don't let a wise man boast in his wisdom.
ஞானித்த ஞானத்தை குறித்து மென்மை பாராட்ட வேண்டாம்.
Let the mighty man boast in his might.
பராக்கிரமசாலி பராக்கிரமத்தை குறித்து மென்மை பாராட்ட வேண்டாம்.
Boast in his riches.
ஐஸ்வரியவான் ஐஸ்வரியத்தை குறித்து மென்மை பாராட்ட வேண்டாம்.
These are the things most people boast in.
அநேகர் மென்மை பாராட்டுகிற விஷயங்கள் இவைகள்
தான். If you want to boast in something, boast in the fact that you know me.
நீ என்னை அறிந்திருக்கிறாய் என்கிற விஷயத்திலே நீ மென்மை பாராட்டு.
That's what we need to remember today as well.
இன்றைக்கும் நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
And in chapter 10, Jeremiah asks the Lord.
10th adhigarathile Jeremiah devanai paarthu kekkiran.
Very good prayer.
Nalla oru jabam.
He says, Lord, please correct me.
Andavare ennai seeviruthum.
Not with your anger, lest you bring me to nothing.
Naan ondrumillamal pogumudiyaga umudaiya kobathile ennai thiruthaadrum.
Please correct me, Lord.
Andavare ennai thiruthum andavare.
Not in your anger, because then I'll be reduced to nothing.
Umudaiya kobathinaale ennai thiruthuvir endru sonnal naan ilpurul aaven.
In chapter 13 and verse 17
13வது அதிகாரம் 17வது வசனம்
Jeremiah says this.
எரேமியா இதை சொல்கிறான்.
In verse 17
17வது வசனம்
He tells the people.
ஜனங்களிடத்தில் பார்த்து சொல்கிறான்.
If you will not listen to me,
நீங்கள் எனக்கு செவி கொடுக்காவிட்டால்
I will weep in secret for your sins.
உங்களுடைய பாவங்களுக்காக நான் அந்தரங்கத்திலே துக்கித்து அழுவேன்.
That's how he did in secret.
இப்படித்தான் அவன் அந்தரங்கத்திலே.
But it's not that Jeremiah didn't have any struggles.
எரேமியாவுக்கு போராட்டமே இல்லை என்று சொல்ல முடியாது.
For example,
உதாரணமாக
He has some complaints to make against God.
தேவனுக்கு விரோதமாக சில முறையீடுகள் அவனுக்கு இருந்தது.
You see in chapter 12.
12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Because you know people were plotting against him.
அவனுக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள் ஜனங்கள்.
And he says, Lord, you're righteous, but I want to plead my case with you. Chapter 12 verse 1.
12வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவரே நீ நீதியுள்ளவராமே ஆகவே என்னுடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வருகிறேன் என்று
சொன்னார். How long verse 4 is this land to mourn?
எந்த மட்டும் தேசம் புலம்பி கொண்டிருக்கும்?
How long are we going to see all this?
எவ்வளவு நாட்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்
கொண்டிருக்கிறோம்.
காலாட்களுடைய ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோட எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்?
சமாதானம்
உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்?
He says, if you have a problem with these small things happening now,
சிறு சிறு காரியங்களுக்காக உனக்கு பிரச்சனை என்று சொல்லுவாய், ஆனால்
what's going to happen later on when things get worse?
காரியங்கள் மோசமாகும் பொழுது என்ன சொல்லுவாய்?
Further in chapter 15
15வது அதிகாரத்திலே
verse 16 to 21
16ல இருந்து 21 வசனங்கள்
Here we see three conditions for being a spokesman for God.
தேவனுடைய ஒரு பேச்சாளனாக தேவனுடைய வாயாக இருப்பதற்கு மூன்று நிபந்தனைகளை பார்க்கிறோம்.
First of all verse 16
முதலாவது நிபந்தனை 16ஆம்
God's word must be the joy and delight of your heart.
தேவனுடைய வார்த்தையினுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருக்க வேண்டும் இதயத்திற்கு.
Just like a businessman has great delight in making money.
ஒரு தொழில் அதிபன் பணம் சம்பாதிப்பதில் அவனுக்கு எவ்வளவு
Your delight must be in digging into God's word.
அதே போல உன்னுடைய சந்தோஷமானது தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும்.
Secondly
இரண்டாவதாக
verse 17
17ஆம் வசனம்
I did not sit in the circle of merrymakers.
நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
If you don't stay away from all the jokers of the world, and get alone with God, you're not going to be a spokesman for God.
இந்த உலகத்திலே ஜோக் அடித்துக் கொண்டிருக்கிறவர்களோடு கூட நீ சேராமல் தனித்து உட்காரவில்லை என்று சொன்னால் நீ தேவனுடைய வாயா இருக்க முடியாது.
And then a third condition.
மூன்றாவது நிபந்தனை.
Jeremiah complains to God.
எரேமியா தேவனிடத்தில் முறையிடுகிறது என்னவென்றால் 18ஆம் வசனம்
Lord, you are like an unreliable stream. Verse 18, last part.
பதினெட்டாம் வசனம் கடைசி பகுதியில் ஆண்டவரே நீ நம்பப்படாத ஊற்றை போல இருக்கிறீர்.
I go there thinking there's water and there's no water.
தண்ணீர் இருக்கும் என்று எண்ணி போகிறேன், தண்ணீர் இல்லை.
And then he gives the third condition.
மூன்றாவது நிபந்தனை சொல்கிறார்.
The Lord says, don't ever speak like that to me.
எனக்கு என்னோடு கூட இப்படி நீ பேசாதே.
If you remove all such words and speak only precious words of faith.
நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நீக்கிவிட்டு விசுவாசத்தின் வெளியேறப்பட்ட வார்த்தைகளை பேசினால்,
get rid of worthless words from your life.
உன்னுடைய ஜீவியத்திலே பிரயோஜனமற்ற வார்த்தைகளை நீக்கிவிடு.
Useless words, words of unbelief.
அவிசுவாசத்தின் வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள்.
And speak only precious words.
வெளியேறப்பட்ட வார்த்தைகளை மட்டும்
பேசு. Good words.
நல்ல வார்த்தைகளை
பேசு. Faithful words.
உண்மையான வார்த்தைகளை பேசு.
Then you'll be my mouthpiece, he says.
அப்பொழுது நீ என்னுடைய வாயாய் இருப்பாய்.
So we have to be very careful about the words we speak if we want to be God's mouthpiece.
ஆகவே நாம் தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
Then the Lord told Jeremiah.
பிறகு ஆண்டவர் எரேமியா,
you must never compromise and go back to them.
நீ ஒரு காலம் ஒத்து போய் அவர் பின்வாங்கி போய் அவரோடு கூட
சேர வேண்டும். Let them come to you.
அவர் உன்னிடத்தில் வரட்டும்.
But don't go back to them.
ஆனால் நீ பின்னாக போய் அவர்களிடத்தில் சேர வேண்டும்.
See, there's a very heavy price to be paid if you want to be God's mouthpiece.
தேவனுடைய வாயாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்த வேண்டும்.
In fact, the Lord told Jeremiah in chapter 16 verse 2, you must never get married.
எரேமியா 16 அதிகாரத்திலும் இரண்டாம் வசனத்தில் சொல்கிறார், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம்.
Some people like Paul and Jeremiah were called to live a single life because of their situation.
பவுல் எரேமியா போன்றவர்கள் அவருடைய சூழ்நிலை நிமித்தமாக தனியாக வாழ வேண்டும் என்று தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார்.
He was told in verse 5 and 8 never to go to a house of feasting.
ஐந்தாம் வசனம் எட்டாம் வசனத்திலே நீ விருந்து வீட்டுக்கு பிரவேசியாதே என்று சொல்கிறார்.
Can you imagine what people said about Jeremiah? He is a very unsocial person.
எரேமியா யாரிடத்திலும் கலக்காத ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லியிருப்பார்கள் அல்லவா?
But he had to wait before God to get his message.
ஆனால் அவன் தேவனிடத்திலே காத்திருந்து அவருடைய செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான்.
Don't want to pay that price and they still want to be God's spokesman.
அநேகர் தேவன் இந்த விலை கொடுத்து செலுத்த விருப்பம் இல்லை, ஆனாலும் தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
It's not possible.
அது கூடாத காரியம்.
Chapter 17,
17 அதிகாரம்
verse 5 to 8 is a wonderful passage about trusting in the Lord.
5 லிருந்து 8 ஆம் வசனம் வரை தேவனை நம்புவதிலே நல்ல ஒரு அருமையான வசனம்.
Do you know that there's a curse on a man who trusts in other men?
மனுஷன் மற்ற மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு சாபம் இருக்கும் என்று தெரியுமா?
Chapter 17 verse 5.
17 அதிகாரம் 5 ஆம் வசனம்.
Do you know that there's a curse on people who depend on their own strength to serve the Lord?
தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாக தன் சுய பலத்தை நம்பி இருக்கிறவன் மீது ஒரு சாபம் இருக்கிறது.
They will be like a barren bush in the wilderness.
அவர்கள் வனாந்தரத்திலே அந்தரவழியைப் போல இருப்பார்கள்.
But the man who trusts in the Lord,
ஆனால் தேவனில் நம்பிக்கை வைக்கிற மனிதன்,
he will be like a tree that's always green.
அவன் எப்பொழுதும் பசுமையா இருக்கிற மரத்தை போல
இருப்பான். And that will never cease to yield fruit.
அது கனி தராமல் இருக்கவே இருக்காது.
That's what it means to trust in the Lord.
தேவனில் நம்பிக்கை இருப்பது என்பது
that means your roots underneath must go to the river, the Holy Spirit.
கீழே இருக்கக்கூடியதான வேர்கள் அது தண்ணீரை நோக்கி போக வேண்டும், அதுதான் பரிசுத்தாவியை நோக்கி போக வேண்டும்.
In chapter 17,
17 அதிகாரம்
verse 21 to 24,
21 to 24 வசனம்,
Jeremiah rebukes all those greedy people who work on the Sabbath day in order to make more money.
அதிகமாய் பணம் சம்பாதிக்க முடியாக பேராசை பிடித்தவர்கள் ஓய்வினாலே வேலை செய்கிறார்களே அவர்களை கடிந்து கொள்கிறார்.
In chapter 18 there's a very beautiful passage where Jeremiah is taken to a potter's house.
18th adhigarathile arumiyana vaarthaigal irukkirathu ange avan kuyavan vittukku pograan.
And the Lord says go there and see.
நீ அங்கே போய் பாரு.
The potter was making a vessel.
அங்கே குயவன் ஒரு பானையை செய்கிறான்.
And it got spoiled.
அது உடைந்து போகிறது.
And then he made another vessel.
இன்னொரு பானையை செய்கிறான்.
And the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
see, I am the potter.
நான் தான் குயவன்.
You are the clay.
நீங்கள் களிமண்.
It doesn't matter if your life is spoiled.
உங்களுடைய வாழ்க்கையை பாழாய் போனாலும்
எனக்கு
நம்பிக்கை இல்லை என்று சொல்ல வேண்டாம்.
I can take that if you yield yourself to me even now.
இப்பொழுதும் நீ உன்னை எனக்கு இசைந்து கொடுப்பாயானால்
நான் அந்த மண்ணை நான் make you into a beautiful vessel.
இன்னும் அருமையான ஒரு பாத்திரமாய் உன்னை
வணைவேன். What the Lord was saying to his people was there's hope for you even now.
ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது.
Let God break these hard places in your life.
ஆனால் உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான தன்மைகளை தேவன் மிருதுவாக்குவார்.
Those are the things that hinder the vessel from being formed beautifully.
அந்த அழகாக அந்த பாத்திரத்தை வணைவதற்கு அந்த கடினமான பகுதிகள் தடையாக நிற்கின்றது.
In chapter 20,
20th அதிகாரம்
Jeremiah makes a complaint to God.
தேவனிடத்திலே மீண்டுமாய் ஒரு முறையிடுகிறான்.
He says verse 7, O Lord, you have deceived me.
ஏழாம் வசனத்திலே சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை வஞ்சித்து
விட்டீர். You never allowed me to speak a kind word to these people.
இந்த மக்களுக்கு நான் இரக்கமான ஒரு வார்த்தையும் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை.
Judgment, judgment.
எப்பொழுது பார்த்தாலும் நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு.
That's how it says in the Living Bible.
இப்படி தான் Living Bible என்ற வேத
மேற்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 9, I decide I'm not going to speak any more about him.
ஆகவே இனிமேல் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமல் இருப்பேன்
என்றேன். But when I take that decision,
அந்த தீர்மானத்தை
எடுத்தபொழுது, God's word is like a burning fire in my bones.
தேவனுடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்னியை போல இருக்கிறது.
And I can't keep quiet.
நான் அமைதியாக இருக்க
முடியாது. You know that God calls some prophets to keep on preaching about judgment against sin all the time.
எப்பொழுதுமே பாவத்துக்கு விரோதமாகவே நியாய தீர்ப்பை பிரசங்கிக்க கூடியதான தீர்க்கதரிசிகளை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
People call Jeremiah imbalanced for always speaking on the same subject.
என்ன இந்த எரேமியா ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கிறான், எப்பொழுதும் நியாய தீர்ப்பை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறான்.
Holiness, 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 holiness.
எப்பொழுது பார்த்தாலும் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்றே
பேசிக்கொண்டிருக்கிறான். That's the burden God gave him.
அந்த பாரத்தை தான் உனக்கு கொடுத்தார்.
And he was not bothered what people felt.
ஜனங்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை குறித்து அவன் பொருட்படுத்தவில்லை.
You are a prophet, you cannot have a balanced ministry.
நீ ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு சமநிலையான ஒரு ஊழியம் இருக்காது.
You have to speak the burden God gives you.
தேவன் என்ன பாரத்தை கொடுக்கிறார் அதை தான்
நீ. Jeremiah was an amazing prophet.
எரேமியா ஒரு வியக்கத்தக்கதான ஒரு தீர்க்கதரிசி.
40 years he stuck to the message God gave him.
தேவன் அவனுக்கு கொடுத்த செய்தியே 40 ஆண்டுகளாக பிரசங்கித்தான்.
He said in chapter 20 verse 11.
20 அதிகாரம் 11
வசனத்தில் The Lord is with me like my champion.
என்னுடைய பராக்கிரமசாலியை போல
கர்த்தர் stumble and fall.
என்னை துன்பப்படுத்துறவர்கள் எல்லாரும் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள்.
They'll be utterly ashamed.
அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள்.
With an everlasting disgrace.
நித்திய லட்சை அடைவார்கள்.
That's the way God stands with you and me.
இப்படி தான் தேவன் உங்களோடும் என்னோடும் நிற்பார்.
God bless you.
தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible book by book.
நாம் வேதத்தை ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டு வருகிறோம்.
And we have now reached the book of Jeremiah.
இப்பொழுது நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானித்துக்
கொண்டிருக்கிறோம்.
23 அதிகாரம்.
In Jeremiah 23,
எரேமியா 23 அதிகாரத்தில்
we find Jeremiah prophesying about the coming of Jesus.
இயேசு வருகிறதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறார்.
He says the days are coming verse 5 when I will raise up for David a righteous branch and he will reign as king.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் 5 வசனம், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன்.
This is referring to the Lord justifying us and imputing his righteousness to us.
தேவன் நம்மை நியாயம் நீதியுள்ளவர்களாக ஆக்கி அவருடைய நீதியை நமக்கு தருகிறதை குறித்து அவர் சொல்கிறார்.
Jeremiah speaks about the new covenant more than almost any other prophet.
எந்த ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் எரேமியா தீர்க்கதரிசி புதிய உடன்படிக்கையை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார்.
And this chapter 23 is a very wonderful chapter for all preachers to read.
எல்லா பிரசங்கியார்களும் வாசிக்கக்கூடிய அருமையான ஒரு அதிகாரம் தான் இந்த
23 There are many warnings here for as to how we what things we should be careful about.
என்னென்ன காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பல எச்சரிப்புகளை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
He denounces the false prophets.
பொய் தீர்க்கதரிசிகளை, கள்ள தீர்க்கதரிசிகளை அவன் வெறுக்கிறார்.
It says here in verse 9, as for the prophets, my heart is broken within me and my bones all tremble.
தீர்க்கதரிசிகள் நிமித்தம் என் இதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது என்று சொல்கிறார்.
The prophets are adulterers, verse 10.
10 வசனத்திலே பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகள் உபச்சாரக்காரர்களாக இருக்கிறார்கள்.
Polluted, verse 11.
11 வசனத்திலே தீர்க்கதரிசிகள் மாயக்காரர்களாக இருக்கிறார்கள்.
Therefore their way will be like slippery paths to them.
ஆகவே அவருடைய வழிகள் எல்லாம் சறுக்கலான வழியாக இருக்கும்.
And this is very true today in verse 13.
13 வசனத்திலே இன்றைக்கும் அது மெய்யா இருக்கிறது.
They prophesied and led my people Israel astray.
அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி என்னுடைய ஜனத்தை மோசம் போக்கினார்கள்.
They commit adultery and walk in falsehood verse 14.
14 வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் உபசாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து.
They are not turning people their my people back from their sin verse 14.
14 வசனத்திலே ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு அவர்களின் ஜனங்களை திருப்பாமல் இருக்கிறார்.
So the Lord says in verse 16.
அவர்கள் தங்கள் தரிசனங்களை சொல்லும் பொழுது தாங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்கிறார்கள்.
You know that a lot of people who speak about visions is just their imagination according to this word.
இந்த வசனத்தின்படி அநேக தரிசனம் பார்த்தோம் என்று சொல்லுகிறவர்கள் தாங்களாகவே யூகித்த தரிசனத்தை சொல்கிறார்கள்.
If people could have a vision from their imagination 2600 years ago, why can't they have it today?
2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாங்கள் யூகித்த காரியத்தை தரிசித்தவர்கள் ஏன் இன்றைக்கு அந்த விதமாக
தரிசனத்தை?
ஏனென்றால் இந்த தரிசனங்கள் எல்லாம் ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேராக
வழிநடத்துவதில்லை.
ஆலோசனையிலே கூட நின்றவன் யார்?
Who has heard what he is speaking?
அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அறிந்தவன் யார்?
Too lazy to stand before God and wait for his word.
அவருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கார்.
They were interested in money and honor.
அவர்களுக்கு எல்லாம் விருப்பம் பணமும் கனமும் தான்.
There are multitudes of false prophets going around like that. Interested in money and honor.
பணத்திலேயும் கனத்திலேயுமே விருப்பமாக இருக்கக்கூடிய திரளான கள்ள தீர்க்கதரிசிகள் பரவி இருக்கிறார்கள்.
They prophesied and preached their imaginary dreams.
அவர்கள் தங்களுடைய கற்பனைகளின்படியே தீர்க்கதரிசனம்
சொல்றீங்க. I didn't send these prophets, verse 21.
21ஆம் வசனத்தில் ஆண்டவர் நான் இவர்களை அனுப்பவில்லை.
Speak to them.
நான் அவரோடு கூட பேசவில்லை.
Prophesied.
ஆனாலும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள்.
If they had stood in my counsel.
அவர்களுடைய ஆலோசனை நின்றிருந்தால்.
And proclaimed my words.
என் வார்த்தையில் அறிவித்திருந்தால்.
Then my people would have turned from sin.
என் மக்கள் பாவத்திலிருந்து விலகி இருப்பார்கள்.
When God's people don't turn from sin, that's the proof that that man is a false prophet.
தேவனுடைய ஜனங்கள் பாவத்தை விட்டு திரும்பாமல் இருக்கும் பொழுது அதுவே கள்ள தீர்க்கதரிசிக்கு அடையாளம்.
And he says in verse 25, I heard what these prophets are saying.
இந்த தீர்க்கதரிசிகள் உரைக்கிற காரியங்களை நான் கேட்டேன்.
They say, I had a dream.
நான் சொப்பனம் கண்டேன் என்று சொல்கிறார்.
Does God give dreams?
தேவன் சொப்பனத்தை கொடுக்கிறாரா?
He certainly gives dreams.
கண்டிப்பாக சொப்பனம் கொடுக்கிறார். தரிசனங்களை
கொடுக்கிறார். But what these people had were not from God.
ஆனால் இந்த மக்கள் பெற்றதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெறவில்லை.
How do you know?
எப்படி தெரியும்?
Because the people were not turning from sin.
ஜனங்கள் பாவத்தை விட்டு திரும்பவில்லை.
If people are living in sin, how can God be giving dreams and visions to their leader?
தலைவர்களே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி தேவன் அவர்களுக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுப்பார்?
And God goes on to say here,
தேவன் மீண்டும் சொல்கிறார்,
is there anything in the hearts of the prophets who prophesy? They are preaching it from the deception of their own heart, verse 26.
26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் வஞ்சனையிலிருந்து அவர்கள் தீர்க்கதரிசனமாய்
சொல்கிறார்கள். All the dreams, verse 27, which they relate to one another.
அவர்கள் தங்களுடைய சொப்பனங்களை எல்லாம் அயலகத்தாருக்கு விவரிக்கிறார்கள்.
He says the prophet who really has a dream from me can speak about it.
உண்மையாலுமே ஒரு சொப்பனம் கண்ட ஒரு தீர்க்கதரிசி அதை குறித்து பேசலாம்.
But straw and grain are not the same thing.
ஆனால் வைக்கோலும் புல்லும் ஒரே காரியம் அல்ல.
No. It's not the same. It says here, straw and grain are not the same thing.
தானியமும் வைக்கோலும் அல்லது தானியமும் பதரும் ஒன்று அல்ல என்று
அவர் சொல்கிறார். You can eat grain, but you can't eat straw.
நீங்கள் கோதுமையை தானியத்தை சாப்பிடலாம் பதரை சாப்பிட முடியாது.
Are these people preaching my word?
இந்த மக்கள் என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள்.
My word is like a fire.
என்னுடைய வார்த்தை 29ஆம் வசனம் என்னுடைய வார்த்தை அக்கினியைப் போல.
It's like a hammer.
அது கர்மனை நொறுக்கும் சம்மட்டியை போல
இருக்கும். Break people's hard hearts.
அது ஜனங்களுடைய கடினமான இதயத்தை உடைக்க வேண்டும்.
No, he says, these people are not preaching my word.
இவர்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கவில்லை.
Another thing.
இன்னொரு காரியம்.
Listen to this.
கவனித்து கேளுங்கள்.
These prophets, verse 30, steal my words from each other.
இந்த தீர்க்கதரிசிகள் என்னுடைய வார்த்தையை திருட்டுத்தனமாக எடுக்கிறார்கள்.
They listen to somebody's cassette or CD or tape and then preach the same message.
வேறு ஒருவருடைய பிரசங்கத்தை ஒளி நாடாக்களிலேயோ சிடியிலேயோ டிவியிலேயோ பார்த்து அவர்கள் அந்த செய்தியை பிரசங்கிக்கிறார்கள்.
They haven't waited before God.
அவர்கள் தேவனிடத்திலே காத்திருக்கவில்லை.
They just listen to a tape or read a book and produce a message.
அவர்கள் ஒரு ஒளி நாடாவை கேட்டோ அல்லது ஒரு புத்தகத்தை படித்தோ அந்த செய்தியை பிரசங்கிக்கிறார்.
What does God think about such preachers?
இப்படிப்பட்ட பிரசங்காரை குறித்து தேவன் என்ன
சொல்கிறார்? I am against such preachers.
நான் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கருத்து சொல்கிறார்.
You see, the Philistines could also copy the tabernacle which Israel made.
இஸ்ரவேல் மக்கள் செய்ததான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பெலிஸ்தீர்களும் காப்பி எடுத்து செய்கிறார்கள்.
You can repeat the same sermon that an anointed man of God preaches.
அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன் பிரசங்கிக்கிற செய்தியை நீங்களும் காப்பி எடுத்து பிரசங்கிக்கலாம்.
Down to the last word.
கடைசி வார்த்தை வரை அதே வார்த்தைகள் தான்.
But the Philistines could not reproduce the fire which was on top of Israel's tabernacle.
ஆனால் இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக இருந்ததன் அக்கினியை பெலிஸ்தியர்கள் அவர்கள் செய்ய முடியவில்லை.
You won't be able to reproduce the anointing which is on that message.
அந்த செய்தியின் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்கள் காப்பி அடிக்க முடியாது.
You can only copy the pattern of the tabernacle.
அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையை மட்டுமே நீங்கள் காப்பி அடிக்க முடியும்.
I am against the prophets who prophesy false dreams, verse 32.
32ஆம் வசனத்திலே பொய் சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறவர்களுக்கு நான் விரோதி.
And lead my people astray.
என் ஜனங்களை வழிதவிர பண்ணுகிறார்கள்.
I did not send them or command them.
நான் அவர்களை அனுப்பினதுமில்லை அவர்களுக்கு
கற்பித்ததுமில்லை. They don't give the people the slightest benefit.
இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமான காரியத்தையும் கொடுப்பதில்லை.
But they themselves get a lot of benefit because they get money out of these people.
இந்த ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை வசூலிப்பதனாலே அவர்கள் நிறைய ஆதாயம் பெறுகிறார்கள்.
What a word.
என்ன அருமையான வார்த்தை.
If you're serious about following the Lord, study this chapter.
தேவனை பின்பற்றுவதிலே சீரியஸா நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை பின்பற்றுங்கள்.
In chapter 25 verse 3.
25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
He says,
அவர் சொல்கிறார்,
These 23 years to this day I have preached the word of the Lord and you have not listened to me.
இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் நீங்கள் கேளாமற் போனீர்கள்.
This is sort of halfway point of Jeremiah's ministry.
எரேமியா ஊழியத்திலே பாதி இடத்திற்கு வந்திருக்கிறார்.
But he still continued to prophesy hoping that he would be able to save those people from going into captivity.
ஆனாலும் இந்த ஜனங்கள் எப்படியாவது சரீரப்பிறந்து ரட்சிக்கும்படியாக நம்பிக்கையோடு கூட பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்.
In chapter 26,
26ஆம் அதிகாரம்
verse 20 to 24.
20 முதல் 24 வசனங்கள்.
We see something of the sovereignty of God.
தேவனுடைய சர்வத்தியம் ஆளும் தன்மையை
பார்க்கிறோம். There was another true prophet in those days.
அந்த நாட்களில் இன்னொரு மெய்யான தீர்க்கதரிசி இருந்தான்.
Not a false prophet.
அவன் பொய் தீர்க்கதரிசி அல்ல.
True prophet called Uriah, verse 20. 26:20.
20th chapter, 26th verse, Uriah என்கிறதான ஒரு மனுஷன்
இருந்தார். He's not so well known.
அவன் அவ்வளவு பிரபலமானவன் அல்ல.
He prophesied the same message that Jeremiah preached.
எரேமியா பிரசங்கித்த இதே வார்த்தைகளை அவனும் தீர்க்கதரிசனமாய் சொன்னான்.
He didn't copy Jeremiah.
எரேமியாவை காப்பி அடிக்கவில்லை.
He was in touch with God and preached the same message.
அவன் தேவனோடு கூட தொடர்புடையவனாய் இருந்து அதே செய்தியை பிரசங்கித்தான்.
And when King Jehoiakim heard this, they tried to put him to death.
யோயாக்கீம் இதை கேள்விப்பட்டபொழுது அவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள்.
Uriah heard it, verse 21, and ran off to Egypt.
உரியா கேட்டு பயந்து எகிப்துக்கு ஓடி போய் சேர்ந்தான்.
So the king sent some people and brought him back from Egypt.
ஆகவே ராஜா ஆளை அனுப்பி அவனை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தான்.
Verse 23.
And
the king killed him with a sword.
அவன் அந்த ராஜா பட்டயத்தாலே அவனை வெட்டினான்.
And now see this.
இங்கே பாருங்கள்.
But the hand of Ahikam, verse 24, the son of Shaphan, was with Jeremiah. So he was not given into the hands of the people to put him to death.
எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பாருடைய குமாரனாகிய அகிக்காம் அவனுக்கு சகாயமாக இருந்தான்.
He was the king's secretary and he stood with Jeremiah and told the court, please don't kill him.
அவன் அந்த ராஜாவுடைய செயலராக இருந்தான். அங்கே வழக்கு மன்றத்தில் இருந்து எரேமியாவை கொல்ல வேண்டாம் என்று சொன்னான்.
Don't hand him over to the mob to be killed.
இவன் கொல்லப்படுவதற்காக கூட்டத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறான்.
Why did God allow one servant of his to be killed, another not to be killed?
தேவன் தம்முடைய ஒரு ஊழியக்காரனை கொல்லுவதற்கும் இன்னொரு ஊழியக்காரனை கொல்லாமல் இருப்பதற்கும் ஏன் அனுமதிக்கிறார்?
In Acts 12, why did he allow James to be killed and send an angel to release Peter?
அப்போஸ்தலர் 12 யாக்கோபு சிறைசேதம் பண்ணப்படுவதற்கும் பேதுருவையோ சிறைச்சாலிருந்து தப்பி விடுவதற்கும் ஏன் அனுமதித்தார்?
God could have saved both of them.
தேவன் இருவருமே காப்பாற்றி
James and Uriah.
யாக்கோபையும் உரியாவையும் காப்பாற்றியிருந்திருக்கலாம்.
Why did he allow them to die?
ஏன் அவர்கள் மரிக்க முடியாது தேவன் ஒப்புக் கொடுத்தார்?
The answer is very clear to me.
பதில் எனக்கு மிகவும் தெளிவாயிருக்கிறது.
That ministry was over.
அவருடைய ஊழியம் முடிந்துவிட்டது.
That time was over.
அவருடைய காலம் முடிந்துவிட்டது.
They didn't pray that like Hezekiah to have their life extended.
எசேக்கியா ராஜாவைப் போல என்னுடைய ஆயுஸ் நாட்களை கூட்டி தாரும் என்று இவர்கள் ஜெபிக்கவில்லை.
God's time has not yet come for you. He will save your life one way or the other.
தேவனுடைய காலம் இன்னும் வராமல் இருக்குமே ஆனால் ஏதோ ஒரு வழியில் தேவனை காப்பாற்றுவார்.
God's time had not come for Jeremiah.
எரேமியாவுக்கு தேவனுடைய காலம் இன்னும் வரவில்லை.
That's why he was saved.
ஆகவே தான் அவன் பாதுகாக்கப்படுகிறான்.
Chapter 29
to 33. 29 to 33
we read about the restoration of Israel in the future.
எதிர்காலத்தில் திரும்ப அவர்களை திருப்பி எடுத்து நிறுத்துவார் என்பதை குறித்து வாசிக்கிறோம்.
29 verse 10 he says after 70 years I'll bring you back from Babylon.
70 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை நான் பாபிலோனிலிருந்து திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்.
This is the prophecy that Daniel read and began to pray.
தானியேல் இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசித்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான்.
There is a wonderful verse here in verse 13 of 29 that if you seek me you'll find me when you search for me with all your heart.
உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகில் கண்டுபிடிப்பீர்கள் என்று 13 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Another lovely verse, verse 11, the plans I have for you are plans to give you a future and a hope.
நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதான நினைவுகள் என்று 11 வசனத்தில்
சொல்கிறார்.
இது நம்முடைய வாழ்க்கையில்
உண்மைதான். Plans for us.
தேவன் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார்.
If we seek him with all our heart,
முழுகிறதோடு கூட அவரை தேடும் பொழுது
we will find him.
நாம் அவரை கண்டுபிடிப்போம்.
This movement of God's people from Babylon to Jerusalem began with Daniel reading this prophecy.
தானியேல் இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசித்தது நிமித்தமாக பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வரக்கூடிய அந்த பிரயாணம் ஆரம்பித்தது.
Chapter 31 in verse 3.
31 அதிகாரம் 3 வசனம்.
Here is a beautiful word from the Lord to encourage us.
நம்மை உற்சாகப்படுத்தும்படியான தேவனுடைய ஒரு வார்த்தை.
I have loved you with an everlasting love and therefore I have drawn you with loving
kindness. அநாதி சிநேகத்தினாலே உன்னை நேசித்தேன், காரணியத்தினாலே உன்னை இழுத்துக் கொள்வேன்.
He doesn't draw us to himself because there's anything deserving in us.
நம்முடைய வாழ்க்கையிலே தகுதியான ஏதோ ஒன்று இருக்கிறதுனாலே அவர் நம்மை இழுத்துக் கொள்ளவில்லை.
But because of his everlasting unchanging love.
அவருடைய மாறாத அநாதி சிநேகத்து நிமித்தமாக நம்மை இழுத்துக் கொள்கிறார்.
In chapter 32,
32 அதிகாரம்
we read of Jeremiah being imprisoned.
எரேமியா சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்.
By the order of King Zedekiah.
சிதேக்கிய ராஜாவினுடைய உத்தரவினாலே அவன் சிறையில் அடைக்கப்படுகிறார்.
Those days prisons were just some pit.
அந்த நாட்களில் சிறைச்சாலை என்பது ஒரு குழிதான்.
Very inconvenient with the rats and insects and all types of things.
அங்கே பலவிதமான பூச்சிகளும் எலிகளும் சுற்றி கொண்டிருக்கிறதான குழிகள்.
And while he was in the jail,
இவன் அப்படி சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது,
the Lord told him in verse 6 onwards,
ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
you must buy some property in this place.
இந்த இடத்திலே நீ ஒரு சொத்தை வாங்க வேண்டும்.
Buy property in when the Babylonians are coming in a few days?
இன்னும் கொஞ்ச நாட்களிலே பாபிலோனியர் வர போகிறார்களே, நான் இங்கே போய் நிலத்தை வாங்குவதா?
Yes.
ஆம்.
What for?
எதற்காக?
To show your faith that after 70 years people will come back here.
70 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனங்கள் இங்கே வருவார்கள் என்கிறதான விசுவாசத்தை காண்பிக்கும்படியாக.
Yeah, so Jeremiah had to do something, spend his money to show his faith.
ஆகவே அவனுடைய விசுவாசத்தை காண்பிக்கும்படியாக எரேமியா பணத்தை செலவு செய்ய வேண்டியதா இருந்தது.
Humanly speaking, nobody would go and buy property in a place where there's a war going to take place.
இப்பொழுது யுத்தம் வரக்கூடியதான ஒரு இடத்துல யாருமே பணத்தை செலவு செய்து ஒரு இடத்தை வாங்க மாட்டார்கள்.
Because you don't know what's going to happen.
என்ன நடக்கும் என்றே தெரியாதல்லவா?
Jeremiah says, I know.
எரேமியா சொல்கிறான், எனக்கு தெரியும் என்று.
And you read in the book of Ezra, this place called Anathoth is mentioned. People came back to Anathoth.
இந்த அனதாத் என்றதான இந்த இடமானது இஸ்ரவேலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் திரும்பமா இந்த ஆனதோத்திற்கு வந்தார்கள்.
So Jeremiah buys it. When you put your money in something, you really believe it. Otherwise, you wouldn't put your money into it.
நீங்கள் விசுவாசித்தால் தான் ஒரு காரியத்தில் பணத்தை போடுவீர்கள். இல்லாவிட்டால் பணத்தை செலவு செய்ய மாட்டீர்கள்.
And what does he say to God?
அவன் தேவனிடத்தில் என்ன சொல்கிறான்?
Verse 16.
16ஆம் வசனம்.
After I have given the deed of purchase.
நான் கிரய பத்திரத்தை கொடுத்த பின்பு.
He says, Lord.
ஆண்டவரே,
you have made heaven and earth, nothing is too difficult for you.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நீர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
This is a word many people quote.
அநேகர் இந்த வசனத்தை சொல்கிறார்கள்.
But they don't know the context in which it is written.
ஆனால் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று அவர்கள்
தெரியாது. Here a man who's put his money down.
இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை போடுகிறார்.
Humanly speaking, impossible situation.
மனுஷிகமாக பேசினால் ஒரு கூடாத ஒரு சூழ்நிலை.
And he believes that God will fulfill his promise.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று அவன் நம்பினான்.
70 years later, people will come back and my relatives will be able to take this property.
70 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனங்கள் இங்கே திரும்பி வருவார்கள். அப்பொழுது என்னுடைய உறவினர்கள் இந்த சொத்தை எடுத்துக் கொள்வார்கள்.
He wasn't trying to make money.
அவன் அங்கே பணம் சம்பாதிப்பதற்காக செய்யவில்லை.
Buying real estate in order to get some profit later on.
அவன் நிலத்தை வாங்கி விற்று அதனாலே பணம் சம்பாதிக்க விரும்பவில்லை.
Don't have time for that. He was showing his faith in God's promise.
தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறான்.
Now we come to chapter 33.
33ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்.
And we see here the word of the Lord that came to Jeremiah a second time.
எரேமியாவுக்கு இரண்டாம் முறை கர்த்தருடைய வார்த்தை உண்டானது.
Call to me, he says in verse 3, and I will answer you and show you great and mighty things that you don't know.
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை காண்பிப்பேன்.
A wonderful promise.
அருமையான வாக்குத்தத்தம்.
It's an invitation.
இது ஒரு அழைப்பு.
In chapter 33 and verse 15,
33ஆம் அதிகாரம் 15ஆம்
வசனம், we see one more promise.
இன்னும் ஒரு வாக்குத்தத்தம்.
Concerning the coming of Jesus.
இயேசு வருவதை குறித்த வாக்குத்தத்தம்.
And the new covenant.
ஒரு புது உடன்படிக்கை.
The righteous branch of David will spring forth.
நீதியின் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன்.
In chapter 34 to 45,
34-45 அதிகாரங்கள் வரை,
we read about the destruction, the fall of Jerusalem.
எருசலேம் விழுகிறதை நாம் பார்க்கிறோம்.
But before getting there, I want to show you one more promise.
அங்கே போவதற்கு முன்பதாக நான் இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
And that is in chapter 31.
31ஆம் அதிகாரத்திலே காணப்படும்.
Where he says in verse 31. The days are coming where I'll make a new covenant with the house of Israel and Judah.
இஸ்ரவேல் யூதா வீட்டாரோடு கூட நான் ஒரு புது உடன்படிக்கையை
பண்ணுவேன். This is the covenant I'll make with them.
அவர்களோடு கூட இந்த உடன்படிக்கையை நான் செய்வேன்.
I'll put my law in their hearts.
என்னுடைய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில்
வைத்து
I'll
be their God.
அவள் தேவனாய் இருப்பேன்.
They shall not teach any man, every man their neighbor saying, know the Lord. I'll be their God.
ஒருவனும் தன் அயலகத்தானுக்கு போதிக்க வேண்டுவது நானே அவள் தேவனாய் இருப்பேன்.
And I will forgive them and I will not remember their sin anymore.
நான் அவருடைய அக்கிரமத்தை மன்னித்து அவருடைய பாவங்களை நினையாதிருப்பேன் என்று 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
This is quoted in Hebrews 8 as the terms of the new covenant.
புதிய உடன்படிக்கையின் நிபந்தனையாக இந்த இரண்டு வசனங்களும் எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Jeremiah was a new covenant prophet.
எரேமியா புது உடன்படிக்கையின் தீர்க்கதரிசி.
In chapter 36,
36ஆம் அதிகாரம்,
we read that the Lord told Jeremiah to write down certain things.
ஒரு சில காரியங்களை எழுதும்படியாக சொல்கிறார்.
And the king heard about it.
அதை ராஜா கேள்விப்படுகிறார்.
And when the king heard about it, he said, let me read that.
ராஜா கேள்விப்பட்டவுடன் இதை நான் வாசிக்கட்டும் என்று
சொல்கிறார். Verse 20 onwards.
20ஆம் வசனத்திலிருந்து.
And he got so upset with it, he just cut it up and threw it into the fire.
அவன் மிகவும் கோபப்பட்டு அந்த சுருளை வெட்டி அதை நெருப்பிலே போட்டு விட்டான்.
And when Jeremiah heard that the king had thrown it into the fire,
எரேமியா இந்த சுருளை அக்னியிலே போட்டு விட்டான் என்று கேள்விப்பட்டவுடனே,
it says in chapter 36 verse 32,
36ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்,
he took another scroll,
அவன் வேறு ஒரு சுருளை எடுத்து,
and told Baruch to write down,
பாருக்கை பார்த்து நீ எழுது என்று
சொன்னான். And this time the Lord added a lot more than was before.
முன்னே இருந்ததை விட இப்பொழுது தேவன் இன்னும் அதிகமான காரியங்கள் எழுத சொல்கிறார்.
You can't get rid of God's word that easily.
தேவனுடைய வார்த்தை அவ்வளவு எளிதாக அழித்து விட முடியாது.
In chapter 38 we read again how Jeremiah was put into a well.
38ஆம் அதிகாரத்திலே அவனை ஒரு கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டுட்டார்கள். மண் சேறுனாலே நிறைந்த ஒரு
கிணறு. God miraculously saved him.
அவனை அற்புதமாக தேவன் அவனை விடுவித்தார்.
By sending an Ethiopian man to lift him out.
அவனை ஒரு எத்தியோப்பிய மனிதனை அனுப்பி அவனை தூக்கி விட்டார்.
And when we come to chapter 39,
39th adhigaram,
it's amazing how God has his agents to help his servants.
தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய முடியாக தேவன் பல இடங்களிலே தம்முடைய ஏஜென்ட்களை
வைத்திருக்கிறார். An Ethiopian man lands up at the right time.
அங்கே சரியான நேரத்தில் ஒரு எத்தியோப்பியன் வருகிறான்.
In chapter 39,
39th adhigaram,
we read this amazing thing. Nebuchadnezzar gave orders about Jeremiah and said, take him and look after him, verse 12.
பன்னிரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் ஒரு உத்தரவை போடுகிறான், ஒரு பொல்லாப்பம் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்துக்
கொள்ளுங்கள். Nebuchadnezzar know about this small prophet called Jeremiah?
எரேமியா என்கிறதான இந்த ஒரு சிறிய தீர்க்கதரிசியை நேபுகாத்நேச்சாருக்கு எப்படி தெரியும்?
God has a way of protecting his servants even by using the greatest people in the world.
உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்களை பயன்படுத்தி தம்முடைய ஜனங்களை காப்பதற்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறார்.
The captain of Nebuchadnezzar's army came and told Jeremiah, I'll take care of you if you come with me.
ஆகவே அந்த காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் அவன் வந்து எரேமியாவை அழைக்கிறான், நீ வந்தால் உன்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று
சொல்கிறான். But Jeremiah said no.
ஆனால் எரேமியா இல்லை என்று சொல்லி
he could have gone and lived a comfortable life in Babylon.
அவன் பாபிலோனிலே போய் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும்.
But he still stayed with the despised people of Judah.
ஆனால் நிந்திக்கப்பட்டதான யூதா மக்களோடு கூட அவன் தங்கிவிட்டான்.
Later on we read in chapter 42 and 43.
42 43 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம்.
The people wanted to go to Egypt.
ஜனங்கள் எகிப்துக்கு போக விரும்பினார்கள்.
And Jeremiah said don't go.
போகாதீர்கள் என்று சொன்னார்.
And they said, no, you're not speaking the truth.
நீ சத்தியத்தை பேசுவதில்லை என்று சொன்னார்கள்.
And they went and they suffered.
அவர்கள் போய் அங்கே பாடுபட்டார்கள்.
Chapter 45.
45 அதிகாரம்.
We see something which is a warning for us.
நமக்கென்று ஒரு எச்சரிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
The Lord speaks to Baruch through Jeremiah.
எரேமியாவின் மூலமாக பாருக்குக்கு
தேவன் பேசுகிறார். Baruch was Jeremiah's secretary.
பாருக் என்பவன் எரேமியாவுடைய செயலாளர்.
Verse 5.
5 வசனம்.
Baruch, are you seeking great things for yourself?
பாருக்கே, நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயா?
Being my secretary,
என்னுடைய செயலராக இருந்து,
don't seek honor for any honor for yourself in this world.
இந்த உலகத்தில் உனக்கென்று கனத்தை தேட வேண்டாம்.
Everything around you is going to be destroyed.
உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களும் அழிக்கப்பட போகிறது.
A good word for us to listen to.
நாம் கவனிக்கக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை.
Then in chapters 46 to 51 we read of prophecies the Lord gave Jeremiah concerning all the nations around Israel.
46 இருந்து 51 வசன அதிகாரங்கள் வரை அந்த சுற்றிலும் உள்ள தேசத்துக்குரிய தீர்க்கதரிசனத்தை கொடுக்கிறார்.
Right up to 52.
52வது அதிகாரம்.
We read about the fall of Jerusalem.
52வது அதிகாரத்தில் எருசலேம் வீழ்கிறதை பார்க்கிறோம்.
And thus ends this marvelous book of a prophet who faithfully preached an unpopular message for 40 years.
பிரபலமற்ற ஒரு செய்தியை 40 ஆண்டுகளாக பிரசங்கித்த உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசனுடைய சகாப்தம் இதோடு முடிவடைகிறது.
He was a failure in man's eyes.
மனிதனுடைய கண்களிலே அவன் ஒரு வீழ்ச்சியைப் போல காணப்படுகிறான்.
But a great success in God's eyes.
ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய வெற்றி பெற்றவனாய் இருக்கிறான்.
Now briefly in a few minutes we look at Lamentations which Jeremiah wrote.
எரேமியா எழுதினதான புறம்பலை புலம்பலை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம்.
5 chapters.
5 அதிகாரங்கள்.
Written like a poem with each word beginning with a new alphabet of the Hebrew language.
எபிரேய பாஷையிலே ஒவ்வொரு வார்த்தையிலே ஆரம்பிக்கக்கூடியதான செய்யுள் நடையில் எழுதப்பட்டதான ஒரு புத்தகம்.
It was like a funeral song for Jerusalem.
எருசலேமுக்காக ஒரு அடக்க ஆராதனை பாடலை போல இருக்கிறது.
He is lamenting about this condition of the streets.
அங்கே உள்ளதான வீதிகளுடைய நிலைமையை பார்த்து அழுகிறார்.
Jeremiah, the people of Jerusalem defiled themselves with immorality.
எருசலேம் ஜனங்கள் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்று அழுகிறான்.
How the Lord judged them for their sin.
அவருடைய பாவங்களுக்காக தேவன் எப்படி நியாயம் தீர்த்தார்.
He despised the false worship of the people.
ஜனங்களுடைய பொய்யான ஆராதனையை அவன் நிந்தித்தான்.
Prophets find no vision from the Lord.
தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெறாத தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள்.
Your prophets have said many foolish things. Chapter 2 verse 14.
2 அதிகாரம் 14 வசனத்திலே தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை சொன்னார்கள்.
The people to cry out aloud in the night. Verse 19.
19 வசனத்திலே பார்க்கிறோம், எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு.
Chapter 3 verse 22. The Lord's loving kindness never ceases.
தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று
22
அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவிலாய் இருக்கிறது.
Great is his faithfulness.
அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது.
Lovely passage.
அருமையான வசனம்.
And here's a good word for young people, verse 27 onward.
27 வசனத்திலிருந்து வாலிபர்களுக்கு நல்ல ஒரு
வசனம். When you are young,
நீ இளமையா இருக்கும்போது,
it's good for you to bear the yoke of the Lord.
கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறது உங்களுக்கு நல்லது.
It's good for you, verse 29, to put your mouth in the dust.
நம்பி தன் வாயை தூளிலே போடுவது நல்லது.
And to submit to the yoke of discipline.
சிக்ஷைக்கு நீ ஒப்புக் கொடுப்பது நல்லது.
And if you are smitten, verse 30, give your cheek.
அடிக்கப்படுகிறவனுக்கு உன்னுடைய கன்னத்தை காண்பி.
The Lord will not reject you forever.
ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்.
In other words, humble yourself under God's discipline.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தேவனுடைய சிட்சைக்கு உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு.
And one day God will raise you up.
ஒரு நாளிலே தேவன் உன்னை எழுப்பி.
All young people need to go through this.
எல்லா வாலிபர்களும் இவ்விதமான வழிக்குள்ளாக போக வேண்டும்.
His mercies on you every morning in verse 23 means that he looks at us every day as we have never sinned.
அவருடைய கிருபை காலைதோறும் புதியவளாய் இருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை பாவம் செய்யாதவர்களாகவே தேவன்
பார்க்கிறார். That's the way we should look at others too.
இப்படித்தான் நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது.
Because God forgives us like that.
தேவன் அப்படி நம்மை மன்னிக்கிறார்.
Chapter 3 verse 40.
மூன்றாம் அதிகாரம் 40
வசனம். Examine our ways and return to the Lord.
நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
Chapter 4 verse 2. Children who were once like pure gold have become worthless now.
தங்கத்துக்கு ஒப்பான விளையேறப்பட்ட சியோன் குமாரர் இப்பொழுது கைவேலையான மண்பாண்டங்களைப் போல எண்ணப்படுகிறார்கள் என்று 4 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கிறோம்.
And we finally praise, remember, O Lord, chapter 5, where we have fallen. Look and see our reproach.
கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று 5 அதிகாரம் முதல் வசனத்தில் ஜெபிக்கிறார்.
Verse 4, we have to pay for our water, even our wood we have to pay for.
எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலை கிரயமாய் வருகிறது என்று சொல்கிறார்.
Our shoes are at our necks, we are worn out, there's no rest for us.
பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்கள் கிளைப்பார்கள் இல்லை என்று 5 வசனத்தில் சொல்கிறார்.
Verse 3, we have become orphans without a father, our mothers are like widows.
திக்கற்றவர்களானோம், எங்களுக்கு தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல மாறிவிட்டார்கள்.
Verse 8, slaves rule over us.
8 வசனத்தில் பார்க்கிறோம், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள்.
Verse 14, the elders are gone from the gate.
முதியோர்கள் வாசலில் உட்கார்தலை நின்று போயிற்று.
Verse 15, the joy of our hearts has ceased.
எங்களுடைய இருதயத்தின் கழிகூறுதல் ஒழிந்து போயிற்று.
Because of our sins.
எங்களுடைய பாவத்தினாலே.
Lord, your throne, verse 19, is from generation to generation.
ஆண்டவரே, எங்களுடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும்.
Restore us.
ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும்.
This was the burden with which Jeremiah lived and prayed. This was his lamentation throughout his life.
அவருடைய வாழ்நாள் முழுவதுமாய் இதுதான் அவருடைய புலம்பலாயும் ஜெபமாயும் இருந்தது.
He wasn't just a prophet who stood there and preach strong words.
அவன் அங்கே நின்று கடுமையான வார்த்தைகளை பிரசங்கித்த ஒரு
தீர்க்கதரிசி மட்டுமல்ல. He wept as we read in these 5 chapters.
இந்த 5 அதிகாரங்களிலே வாசிக்கிறது போல திரைக்கு பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தான்.
That is the mark of a true prophet.
ஒரு மெய்யான தீர்க்கதரிசியுடைய அடையாளம் இதுதான்.
With compassion.
மனதுருக்கத்தோடு கூட பிரசங்கித்தான்.
I believe God wants many people like Jeremiah in our time.
நம்முடைய நாட்களிலே எரேமியாவைப் போல நிறைய மக்கள் தேவனுக்கு தேவை.
May God raise up such people.
தேவன் இப்படிப்பட்டவர்களை எழுப்புவாராக.
ஆமென்.
ஆமென்.